SBS வானொலியுடன் இணைந்துள்ளமைக்கு நன்றி. எமது முழு நிகழ்ச்சிகளையும் எவ்வாறு செவிமடுக்கலாம் என்று அறிந்து கொள்ள sbs.com.au/tamil என்ற இணையதளத்துக்கு செல்லுங்கள்.
வணக்கம் ஐயா.
வணக்கம்.
இப்ப சிறந்த தமிழ் மொழிபெயர்ப்புக்கான 2016 கடந்த ஆண்டுக்கான விருது உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அந்த விருது அறிவிக்கப்பட்டோன்ன உங்க மனநிலை எப்படியாக இருந்தது?
நான் இதை மிக சாதாரணமாகவே எடுத்துக்கொண்டேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டா, எனக்கு ரெண்டு விதங்கள்ல கொஞ்சம் மனநிலை சரியில்லை. எப்படின்னு கேட்டா, ஒன்னு எனக்கு சொந்த படைப்புக்கு கிடைச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும். அது ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, மொழிபெயர்ப்புக்கே கிடைப்பதாக இருந்தால் கூட ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னால் கிடைச்சிருந்தால் எனக்கு ரொம்ப ஊக்கமா இருந்திருக்கும். இப்போ அது வந்து அந்த மாதிரி சொல்ல முடியல. ஏன்னா எனக்கு வந்து 70 நெருங்கி கொண்டிருக்குது வயசு. அதனால எனக்கு பெரிய ஊக்கம் தர்றதா ஒன்றும் இது இல்லை. இதுக்கு முன்னாடியே ஆனந்த விகடனில் 2011லையும் இப்போ கூட 2016லையும் ரெண்டு விருதுகள் கொடுத்தாங்க. சின்னப்ப பாரதி இலக்கிய அறக்கட்டளையிலிருந்து எனக்கு விருது கொடுத்தாங்க 2015. இதையெல்லாம் வாங்கிய பிறகு இப்போ சாகித்ய அகாடமி வந்தது. ஏதோ சரி, ஒரு பெரிய அங்கீகாரம், அரசனுடைய அங்கீகாரம்ன்ற அளவில் இப்போ கூட நீங்களும் என்னை தொடர்பு கொண்டு பேசுறீங்க. இந்த மாதிரி பரவலாக என்னுடைய பெயர் சொல்வதற்கு இது ஒரு வாய்ப்பாக இருக்கிறதுன்றதான் நான் பார்க்கக்கூடியது.
பொதுவாகவே சாகித்ய அகாடமி வந்து கம்பூண்டி நடக்கும்போது கொடுக்கப்படுற ஒரு விருது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டம், அதோட சேர்ந்து வந்து அதோட சரியான நேரத்தில் கொடுக்கப்படுறது இல்லை. அதை தாண்டி நிறைய ஜாதி அல்லது வந்து ஒரு தத்துவார்த்த ரீதியான பிரிவு அப்படியான பல பார்வைகளின் அடிப்படையில் கொடுக்கப்படுதே தவிர, ஒருத்தருக்கு இலக்கிய தரத்திற்கோ அல்லது அந்த புத்தகத்தை இலக்கிய தரத்துக்கோ வழங்கப்படுறதில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு பரவலாக அவ்வப்போது சொல்லப்படுறது உண்டு.
கண்டிப்பாக இருக்குது. பெரிய அரசியல் இருக்குதுன்றதுதான் நாங்களே நேரில் பார்த்துருக்க செய்தி கூட. அதனால்தான் நீங்க கேட்கறதுக்கு நான் வந்து ரொம்ப பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லைன்னு சொன்னது.
35 நூல்களை வந்து மொழிபெயர்த்திருக்கிறீங்க. இந்த நூலுக்கு என்ன சிறப்பு? அதாவது சீரியஸ் மேன்ங்கிறத வந்து நீங்க பொறுப்பு மிக்க மனிதர்கள் அப்படின்னு மொழிபெயர்த்திருக்கிறீங்க. இந்த நூலுக்கு சிறப்பான தகுதி அல்லது ரொம்ப உங்களுக்கு பிடித்தவரமான ஒரு நூல் அப்படின்லாம் சொல்லிக்கலாமா?
அதை சொல்லலாம். ஏன்னா இங்க கூட ஆங்கில ஹிந்து பத்திரிகை கூட கொடுத்த பேட்டியில நான் தான் தெரிவு செய்யறேன் எனக்கு பிடித்த புத்தகங்களை, அதுக்கப்புறம் மொழிபெயர்க்கிறேன்னு தான் சொல்லியிருந்தேன். இந்த புத்தகமும், அதாவது என்னுடைய பப்ளிஷர்ஸ் முக்கியமா ரெண்டு பேர் இருக்காங்க, வந்து அனுஷ் அப்படின்ட்டு எதிர் வெளியீடுன்னு பொள்ளாச்சியில இருந்து ஒருத்தர், அதுக்கப்புறம் அடையாளம் சாதிக் அப்படின்னு ஒருத்தர். அவங்க பொதுவா எனக்கு வந்து பல புத்தகங்களை ஒவ்வொரு வருஷமும் சஜஸ்ட் பண்ணுவாங்க, ஆலோசனை தருவாங்க. இந்த இது மொழிபெயர்க்கிறீங்களா, அதை மொழிபெயர்க்கிறீங்களா, இந்த மாதிரி பல புத்தகங்களை வந்து சொல்லுவாங்க. அதில் இந்த புத்தகத்தை நான் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், பல விதங்களில் இன்றைய கருத்து நிலை அல்லது அரசியல் பின்னணி இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஏற்புடையதாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த கதை வந்து ரெண்டு மட்டங்களில் இயங்குது. ஒன்று என்ன அப்படின்னா, இது ஐயன்மணி அப்படிங்கிற ஒரு தலித், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. காரணம் என்னன்னு கேட்டால், நம்ம பொதுவாக நம்ம தமிழ் படைப்புகளில் தலித் படைப்புகள் அப்படின்னு சொன்னால் அவங்க எப்போவுமே வேதனைப்பட்டு வெம்பி அதை ரொம்ப தாழ்வு உணர்ச்சியோட எப்படி போராடுறதுன்னு தெரியாம வந்து கூனி குறுகி இருப்பவர்களா, தாழ்வு மனப்பான்மையோட இருக்கிறவங்களா இருப்பாங்க. இவன் அப்படி அல்ல. இவன் வந்து ரொம்ப துணிச்சலான ஆள், வந்து ஒரு பெரிய நிறுவனத்தையே எதிர்த்து அதுக்கு எதிராக ஒரு பெரிய இந்த போராட்டத்தையே செய்யறான். அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து ஒரு மனத்திட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா, இது வந்து இந்த மும்பையில இருக்கிற ஒரு வானியல் இயற்பியல் நிறுவனத்துல நடக்கிற ஒரு கோஷ்டி பூசல். குறிப்பா சொன்னா, ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பிராமணருக்கும் நம்பூதிரி பிராமணர், கேரளாவை சேர்ந்த ஒரு பிராமணருக்கும் ரெண்டு குழுக்களா பிரிந்து அவர்கள் எப்படி அவர்களுக்குள்ள பாலிடிக்ஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்திய செய்தி, இதெல்லாம் வந்து அந்த இந்த நாவல்ல வரக்கூடிய விஷயங்கள். இதெல்லாம் இன்றைக்கு ரொம்ப ஏற்புடைய விஷயங்களா நான் பார்த்தேன். இன்றைய அரசியலுக்கும் இன்றைய கருத்து நிலைப்பாட்டுக்கும் இன்னைக்கு ஜனங்க வந்து இதெல்லாம் கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு, அதனால்தான் இந்த நாவலை தேர்ந்தெடுத்தேன்.
தலித் இலக்கியம்ங்கிறது தலித்துகளால் படைக்கப்படுறது, அப்படிதான் படைக்கப்படணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வாதம் முன்வைக்கப்படுது. உங்களுக்கு எப்படிப்படுது? பொறுப்பு மிக்க மனிதர்கள் வந்து
இதை நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது தலித் இலக்கியம் தலித்துகளால் படைக்கப்பட வேண்டும், அல்லது பெண்ணிய இலக்கியம்னா பெண்கள் தான் படைக்க வேண்டும், அந்த மாதிரியான அந்த மாதிரி பேசுறாங்க. ஆனா அது வந்து சரியில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா பொதுவாகவே இலக்கியத்துக்கு அடிப்படை எம்பத்தின்னு சொல்லுவாங்க, டு பி இன் அதர் பர்சன்ஸ் ஷூஸ். அதாவது இன்னொருத்தருடைய உள்ளத்துக்குள் புகுந்து அவங்க என்ன என்ன மாதிரியான அனுபவங்களை பெற்றிருக்கிறார்கள் அப்படிங்கறத வெளிப்படுத்துறது தான் வந்து இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால வந்து யாரும் எந்த விஷயத்தை பற்றி வேணாலும் நன்றாக சிறப்பாகவே வந்து அனுபவங்களை வெளிப்படுத்த முடியும் அப்படிங்கறதுதான் என்னுடைய நிலைப்பாடு. இந்த கருத்து, அதாவது தலித்து இலக்கியத்தை தலித்துகள் தான் எழுதணும், பெண்கள் இலக்கியத்தை பெண்கள் தான் எழுதணும்ன்றத அப்படியே நாம வந்து நீட்சி பண்ணா கடைசியில என்ன ஆகும், குழந்தை இலக்கியத்தை குழந்தைங்க தான் எழுதணும், அந்த மாதிரி எல்லாம் போய் முடியும். அதனால அது வந்து சரியான ஒரு பார்வை இல்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன்.
சரி, அடுத்து வந்து அசோகமித்திரன் அவர்களை 2011 நாங்கள் வந்து நேர்முகம் கண்டபோது அந்த மறு ஒலிபரப்பு கூட நாங்கள் இப்போ ஒலிபரப்பியிருந்தோம். அதில் அவர் ஒரு கருத்தை சொல்கிறார் அப்படின்னா, அதாவது காசுக்காக மொழிபெயர்க்கப்பட்ட அவரது படைப்புகள் சரியாக மொழிபெயர்க்கப்படலை, அதே நேரத்தில் வந்து விரும்பி மொழிபெயர்த்தவங்க வந்து நல்லா பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு. உங்களுக்கு அந்த எண்ணத்தோட உடன்பாடு தானா?
உடன்பாடு தான். ஆனால் நான் வந்து காசுக்காகன்னு எதையுமே எடுத்து செய்யலை, எனக்கு வந்து அது முக்கியமே அல்ல. எனக்கு பொதுவாக வந்து என்னென்ன, அதாவது நான் முதல்ல என்னை பற்றி சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னால், நான் மொழிபெயர்த்த 35 நூல்கள் பட்டியலில் பார்த்தீங்கன்னா மருத்துவ நூல்கள் இருக்குது, ஃபிசிக்ஸ் பற்றி அல்லது போஸ்ட் மாடர்னிசம் பற்றி அல்லது வந்து கீழே தத்துவம் பற்றி, இந்த மாதிரி பல துறைகளில் வெஸ்டர்ன் மியூசிக் பற்றி கூட இருக்குது, இப்படியெல்லாம் வந்து இருக்குது. எனக்கு சமூகத்துக்கு பயன்படக்கூடிய விதமான ஆக்கங்களை செய்து தரணும் அப்படிங்கிறதான் எனக்கு ஆசை. வந்து இதில் காசு அப்படிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமும் இல்லை, அது வந்து பெரிய விஷயம் இல்லை. அதனால நான் ஈடுபாட்டோடு தான் ஒவ்வொரு நூலையுமே ஈடுபாட்டோடு தான் மொழிபெயர்க்கிறேன். அந்த மாதிரி தான் புவி வெப்பமயமாதல் பற்றியும் நான் பண்ணியிருக்கிறேன். வந்து டாக்டர் இல்லாத இடத்தில் பெண்கள் அப்படின்ட்டு செவிலியர் கையேடு அப்படின்ட்டு மருத்துவ நூல்களையும் பண்ணியிருக்கிறேன். அந்த மாதிரி பல துறை எனக்கு ஓரளவுக்கு, நான் தற்பெருமையாக சொல்லலைன்னா பல துறை அறிவு உண்டு. ஏன்னா நான் ஆரம்பத்திலேருந்து படித்தது வந்து ஃபிசிக்ஸ், அதுக்கப்புறம் வந்து பல துறைகளில் இன்றைக்கி இருக்கிற பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அல்லது பயோ டெக்னாலஜி வரைக்கும் என்னுடைய அறிவை வளர்த்து கொண்டேன்னு சொல்லலாம் ஓரளவுக்கு. அதனால எந்த துறை நூலாக இருந்தாலும் எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்குதுன்னா நான் வந்து செய்வேன், அவ்வளவுதான்.
இது SBS தமிழ், ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. நாம் சந்தித்து உரையாடி கொண்டிருப்பவர் சமீபத்தில் சாக்கத்திய அகாடமி விருது பெற்ற இலக்கியவாதி பூர்ணச்சந்திரன் அவர்கள். உங்களுக்கு வந்து ஆனால் மார்க்சிய சிந்தனையோட வந்து அதிக ஈடுபாடு அல்லது உடன்பாடுன்னு தெரியுது. அந்த மாதிரியான ஒரு தேவை இப்போதும் இலக்கியத்துக்கு இருக்கு, சமூகத்துக்கு தேவை அப்படின்னு தான் உங்களுக்கு?
கண்டிப்பா. இது ஒருவேளை எனக்கு அமெரிக்காவில் ஆஸ்திரேலியாவில் இங்கிலாந்துலாம் எப்படி இருக்குன்னு தெரியாது. இந்தியாவில் நிச்சயமா மார்க்சியம் தேவை அப்படின்னு தான் நினைக்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், இங்க பாருங்க, ஒரு குறிப்பிட்ட ஒரு 3-4 விழுக்காடு பணக்காரர்கள்கிட்ட ஒரு 80% பொருள் பணம் தேங்கி நிற்குது. அவங்க தான் முதலீட்டாளர்களாக இருக்கிறாங்க, அவங்க தான் வந்து எல்லாவற்றையும் அரசியல் மொழி எல்லாவற்றையும் நிர்ணயிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. மீதி அத்தனை பேரும் 90% மேற்பட்ட மக்கள் வந்து ரொம்ப மோசமான நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அடித்தட்டு மக்கள்னு இல்லை, மத்தியதர வர்க்கத்தினருக்கே வந்து நாளுக்கு நாள் வந்து அடி விழுந்துகிட்டே இருக்குது. பெட்ரோல் விலை உயர்வு, டீசல், மற்ற நாடுகள்லாம் எல்லாம் விலை குறைஞ்சிக்கிட்டு போகுதுன்னா இங்கே வந்து அதிகமாகிட்டே போகுது. GST சொல்லி டாக்ஸை வந்து உயர்த்துறாங்க. இந்த மாதிரி வந்து என்னென்னவோ நடந்துகிட்டே இருக்குதுங்க. அப்போது பொது மக்களை, உழைக்கும் மக்கள் நான் வந்து சொல்ல தயாராக இல்லைனாலும், விவசாயிகள், பொதுமக்கள், இந்த இதனால் வந்து பாதிக்கப்படுற இந்த இவ்வளவு ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஏற்றத்தாழ்வு இருக்கலாம், அதாவது ஒரு 2-3 மடங்கு அளவுக்கு, 4 மடங்கு அளவுக்கு கூட இருக்கலாம். ஆனா எங்க நாட்டில், அதாவது நம்ம நாட்டில் இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா 400-500 மடங்கு ஒரு சாதாரண நல்ல மிடில் கிளாஸ், ஹை மிடில் கிளாஸ் சொல்லப்படுறவனுக்கும் ஒரு சாதாரண கூலிக்கு மத்தியில் பாத்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு சம்பாத்திய வித்தியாசம் இருக்கும். அவனுக்கும் அவனுடைய பாஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு பெரிய முதலாளிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு 100 மடங்கு வித்தியாசம் இருக்கும். இப்படி இருப்பதற்கு, இதெல்லாம் எதிர்த்து போராடணும் அப்படின்னு சொன்னா மார்க்சியத்தால மட்டும்தான் முடியும், அணிதிரண்டு செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறேன்.
உங்களுக்கு வந்து ஜெர்மன் மொழி, சமஸ்கிருதம், வடமொழி எல்லாம் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி மொழிகளை வந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிற மாதிரியான ஆர்வம் எப்ப வந்தது, ஏன் வந்தது?
பொதுவாக எனக்கு சிறுவயிலிருந்தே பல மொழிகளை கற்றுக்கொள்ள ஆசைதான். நான் அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹிந்தியை வந்து ஏறத்தாழ பிரவேசிக்க அளவுக்கு நான் வந்து 10ஆம் வகுப்பு படிக்கிறப்பே முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு வந்து மொழிகள் எது மேலேயுமே வெறுப்பு கிடையாது. ஆனா மொழி ஆதிக்கம் செலுத்துறது நான் வெறுக்கிறேன். ஹிந்தி மேல எனக்கு சத்தியமா வெறுப்பு இல்லை, வந்து நான் நல்லா படிச்சேன் ஹிந்திய. ஆனா ஹிந்தி வந்து திணிக்கப்படும் போது நான் அதை கண்டிப்பா வந்து எதிர்ப்பேன். அதே போல தான் சமஸ்கிருதத்துல இருக்கிற நாடகங்கள் அது வந்து எனக்கு ரொம்ப பிரமிப்பா இருக்குது. பாசன்ல இருந்து தொடங்கி காளிதாசன் அல்லது வந்து மிருட்சகடிகம் முத்ரா ராட்சசம் இந்த மாதிரி வந்து அரிய படைப்புகள்லாம் பாக்குறப்போ இந்த மாதிரி தமிழ்ல இல்லையே நாடக தமிழ் முத்தமிழ் முத்தமிழ் சொல்றாங்க ஆனா நாடக தமிழ்ன்றது தமிழாகவே இல்லை. அதனால ரொம்ப மனசுக்கு சங்கடமா இருக்கு. இவ்வளவு சமஸ்கிருதத்துல இவ்வளவு வளம் இருக்குது, அதே போல சமஸ்கிருதத்துல இருக்கிற அளவுக்கு இலக்கிய கொள்கைகள் தமிழ்ல இல்ல. அங்க வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்குமே தனித்தனி இலக்கிய கொள்கை, அலங்காரம், துவனி அல்லது வந்து ஔஷித்தியம் இப்படி வந்து பலவேறு இலக்கிய கோட்பாடுகள் ரொம்ப அற்புதமா வளர்ந்துருக்கு. அதனால எனக்கு வந்து இதெல்லாம் பார்க்கிறப்ப ஏற்பட்ட பிரமிப்பு அல்லது வந்து இதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஆவல் எப்பவுமே இருக்குது. மற்ற மொழிகள்ல வந்து எவ்வளவோ விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. அதனால அந்த மாதிரி தான் நான் வந்து கல்லூரி நிலையிலிருந்தே வந்து கற்றுக்கொள்ள ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி எனக்கு பலமொழி ஆர்வம் உண்டு.
புனைவை எடுத்துக்கிட்டா அல்லது வந்து கிரியேட்டிவ் ரைட்டிங்னு சொன்னா யாரு எழுதலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதை வந்து நீங்க அதை நியாயப்படுத்தவும் செய்யலாம், இதுதான் எழுத்து அப்படின்னு. ஆனா மொழிபெயர்ப்பை பொறுத்த அளவுல உங்களுக்கு அதுல ஒரு ஆளுமை அல்லது புலமை இல்லாம செய்ய முடியாது, தொட முடியாது. எப்படி வந்து இப்படி ஒரு கடினமான ஒரு, அதாவது நீங்க இலக்கிய படைப்பாளியாக இருந்து கொண்டே இந்த மாதிரி மொழிபெயர்ப்புக்கு எப்படி வந்தீங்க?
ஒரு காரணம் வந்து ஈடுபாடு அப்படிங்கறதுதான். இது ரொம்ப முக்கியமான காரணம். 2007 பின்னாடி நான் ஓய்வு பெற்ற பின்னாடி, பணி ஓய்வு பெற்ற பின்னாடி எனக்கு வந்து முக்கியமான ரெண்டு நிகழ்வுகள் என்னை பாதிச்சதுனால தான் நான் மொழிபெயர்ப்புல அதிகமாக ஈடுபட்டேன். ஒண்ணு என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா எனக்கு கால் வந்து கொஞ்சம் சரியில்லாம போயிடுச்சு. அவர் ஆக்சிடென்ட்ல ஒரு இது ரெண்டு காலுமே வந்து இதாயிடுச்சு. கொஞ்சம் நான் ரொம்ப தூரம் நடக்க முடியாது என்னால. அப்புறம் கண் பார்வை, ஒரு கண் பார்வை வந்து சுத்தமாவே கிடையாது எனக்கு. ஒரே ஒரு கண் தான், கண் பார்வை தான், வலக்கண் பார்வை தான். அதனால என்னால புத்தகங்கள் நிறைய படிக்க முடியாம போயிருச்சு. அதுக்கு முன்னாடி நிறைய படிப்பேன். 2010 பிறகு ஏறத்தாக என்னுடைய படிப்பு அப்படிங்கறது வந்து நிறைய விடுபட்டு போச்சு. இப்போ மொழிபெயர்ப்புக்கு அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்வேன் அப்படின்னா இந்த நூலை வந்து அப்படியே ஸ்கேன் பண்ணி அதை பெரிதாக்கி கம்ப்யூட்டர்ல போட்டு அதுக்கப்புறம் நான் மொழிபெயர்ப்பு செய்வேன். நூல்கள் படிப்பதற்கு அந்த மாதிரி அந்த ஸ்லோ ப்ராசஸ் வந்து எனக்கு சரி வரல. இது ஒரு முக்கியமான காரணம் என்னுடைய உடல்நிலைன்னு சொல்லலாம். ரெண்டாவது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா ஒரு மாதிரி அரசியல் ஈடுபாடு அல்லது வந்து பொது ஈடுபாடுன்னு தான் சொல்லணும்.
இப்ப எது எளிதாக இருக்கு இப்போதைக்கு, கிரியேட்டிவ் ரைட்டிங் சொந்தமா எழுதுறது வந்து இலகுவாக இருக்கா அல்லது மொழிபெயர்ப்பு வந்து இலகுவாகப்படுதா உங்களுக்கு?
எனக்கு ரெண்டுமே எளிதுதான். இப்போ சென்ற ஆண்டு கூட உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்துல என்னுடைய நூல் ஒன்று வெளியிட்டாங்க, பொருள் கோள் நோக்கில் தொல்காப்பியம் அப்படின்ட்டு. எங்க இலக்கிய வட்டத்திலையும் நாங்களும் வந்து குருவாக போற்றுகின்ற ஆல்பர்ட் சார் அவங்க வந்து ரொம்ப நல்லா இருக்குது இந்த நூல். அவர் வந்து சிறந்த ரசிகர், சிறந்த இலக்கிய ரசிகர். சுந்தர ராமசாமி, ஜெயமோகன் போன்றவர்களுக்கு எல்லாம் கூட ஃப்ரெண்டு, ரொம்ப அசோகத்தனுக்கு ரொம்ப நடிக்கணும் நண்பர், நல்ல ரசனையாளர். ஆனா அதிகமா அவர் வந்து அவர் தன்னை வெளிப்படுத்தி கொண்டது எழுந்தது கிடையாது. அவர் கூட இந்த நூலை படிச்சுட்டு ரொம்ப அருமையா எழுதியிருக்கீங்க பூர்ணச்சந்திரன் அப்படின்னு சொன்னாரு. அதனால எனக்கு அது எளிதா தான் இருக்குது, அது வந்து கடினமா இல்லை. நான் இதுவரைக்கும் பேசுறதெல்லாம் வந்து தமிழிலிருந்து ஆங்கிலத்துக்கோ அல்லது அது மாதிரி அல்ல, ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு தான் மொழிபெயர்த்தேன். ஒரு காரணம் என்னன்னா என்னுடைய அசைன்மெண்ட்ஸ் எல்லாமே என்னுடைய பப்ளிஷர்ஸ் எல்லாமே வந்து கொடுத்ததெல்லாம் ஆங்கிலத்திலிருந்து தமிழுக்கு தான் வந்து கொடுத்தாங்க. ரெண்டாவது என்ன அப்படின்னு சொன்னா வந்து பொதுவாகவே மொழிபெயர்ப்பாளன் வந்து இந்த டார்கெட் லாங்குவேஜை சேர்ந்தவனா இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதாவது தமிழுக்கு மொழிபெயர்க்கணும் அப்படின்னு சொன்னா தமிழனா தான் இருக்கணும், ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கணும்னு சொன்னா ஆங்கிலேயரா இருப்பது தான் நல்லது. உதாரணமா இப்போ திருக்குறளை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கணும்னா ஜியு போப் அவர் தான், அவர் செஞ்சா நல்லா இருக்குமே தவிர நம்ம கோவிந்தனோ அல்லது வந்து குப்பனோ செஞ்சா நல்லா இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். அதாவது ரொம்ப என்னதான் புலமை இருந்தாலும் அவங்கள மாதிரி அந்த இரண்டாம் மொழி புலமை அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய முதல் மொழி புலமைக்கு ஈடு ஆகாது அப்படின்னு நினைக்கிறேன்.
தமிழ் இலக்கியத்தை பொறுத்த அளவுல முனைவர் பட்டம் பெற்றவர், நீங்க தமிழ் அறிஞர், இப்ப தமிழ்ல வந்து மொழிபெயர்த்துட்டு இருக்கிறீங்க. இப்ப கலை சொற்களை பொறுத்த அளவுல இந்த தமிழுக்கு வந்து லிமிட்டேஷன், அதாவது நம்ம தமிழால வந்து இது இந்த மொழியிலேருந்து உள்ளதை வந்து தமிழுக்கு அந்த அளவுக்கு சிறப்பாக கொண்டு வர முடியாது அப்படிங்கிற மாதிரியான சில கட்டங்கள் எதுவும், சவால்கள் மாதிரி எதுவும் இருந்ததா உங்க மொழிபெயர்ப்புல?
இல்ல, அப்படி எதுவும் இல்ல. ஆனா தமிழ்ல இருக்கிற ஒரே சிக்கல் என்ன அப்படின்னு சொன்னா நிறைய சொற்களுக்கு ஒரே தமிழ் சொல், இன்னும் நிறைய நாம தமிழ்ல வளம் சொல் வளத்தை பெருக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல செக்யூரிட்டின்னு சொன்னாலும் ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொன்னாலும் அல்லது வந்து இன்னும் பல சொற்கள் இருக்குது, அது மாதிரி அவ எல்லாத்துக்குமே தமிழ்ல வந்து பாதுகாப்புன்னு தான் ஒரே சொல்ல போட வேண்டியதா இருக்குது. இது மாதிரியான சிக்கல் இருக்குது எனக்கு. அதாவது ஆங்கிலத்திலேயே வந்து ரொம்ப நுட்ப நுவான்சஸ் அதிகமாக கொண்ட, நுட்ப வேறுபாடுகள் கொண்ட பல சொற்கள் இருக்கும்போது அவற்றுக்கெல்லாம் வந்து தமிழ்ல சரியான சொற்கள், பல சொற்கள் இல்லை, அதுக்கு போல ஒரே சொல்லை பயன்படுத்த வேண்டிய கட்டாயன்றது இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரியலைஸ் அப்படிங்கிற சொல் இருக்குது. ரியலைஸ் அப்படின்னு சொன்னால் வந்து அதை வந்து நாம் பல இடங்களில் பலவித பலவேறு அர்த்தங்களில் நாம் பயன்படுத்தலாம். அதை சாதிக்கிறதுன்ற அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். அதை ரியலைஸ் அப்படின்னு சொன்னால் வந்து அதை பொருள் புரிந்து கொள்ளுதல் அப்படிங்கிற அர்த்தத்தில் பயன்படுத்தலாம். இந்த மாதிரிலாம் வந்து ரெக்கக்னைஸ் அப்படின்னு இப்போ பல சொற்கள் வந்து தமிழில் நாம் உத்தேசமாக போட வேண்டிய நிலையும் இருக்கிறது. இந்த ரெண்டு விஷயங்கள் வந்து எனக்கு கொஞ்சம் சிக்கலாக இருக்கிறது. அதனால் சொல் வளம் பெருக பெருக இது வந்து சரியாக போயிடும். இப்போவே பரவாயில்லை. என்ன பொறுத்தமட்டில் என்ன அப்படின்னு சொன்னால், நான் வந்து பெரும்பாலும் கடினமான சொற்கள் அப்படின்னு சொன்னால் நானே கூட சொந்தமாக சொற்களை உருவாக்கிக் கொள்கிறேன். உதாரணமாக ஃபீட்பேக் பார்த்தீங்கன்னா, முத முதல்ல நான் வந்து 89-90 அளவில் ஒரு நூல் எழுதின தகவல் தொடர்பு பற்றி, அதில் தான் வந்து பின்னூட்டம் அப்படிங்கிற சொல்லை முதல் முதல் பயன்படுத்தினேன். ஃபீட்பேக் அப்படிங்கிறது இப்போ அது பரவலாக வழக்குக்கு வந்துருச்சு. முத முதல்ல அந்த சொல்லை வந்து உருவாக்கி பயன்படுத்துறது நான் தான். இந்த மாதிரி எத்தனையும் சொல்ல முடியும். நானே வந்து உருவாக்கிக் கொள்ளுகிறேன் பல சமயங்களில். என்ன பொறுத்தமட்டில் ஆங்கிலத்தில் வந்து இந்த ஷேப் ஆஃப் மீனிங் அப்படிங்கிறது வந்து ரொம்ப துல்லியமாக உணர்த்தக்கூடிய சொற்கள் வந்து நிறைய இருக்குது. தமிழில் அந்த அளவுக்கு இல்லாமல் பொத்தாம் பொதுவான சொற்களை வந்து பயன்படுத்த வேண்டியதாக இருக்குதுன்றது எனக்கு கஷ்டம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.